Honorable G. Srinivasan, please. 15 minutes for you.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சு தொடர்பான விவாதம் பற்றிய எனது கருத்துக்களை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். விளையாட்டுத்துறை என்பது விளையாட்டாக நினைக்கக்கூடிய ஒரு துறை அல்ல. இந்த விளையாட்டுத்துறை மூலமாக பல சாதனைகளையும் பல பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக பார்க்கின்ற போது உளவியல் ரீதியாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், உளவியலில் மெக்டூகலின் கருத்துப்படி பார்க்கின்ற போது பிள்ளைகளிடம் 14 வகையான ஊக்கல்கள் இருக்கின்றன. அந்த ஊக்கல்களில் 2 வகையான ஊக்கல் போரூக்கல், இன்னுமொரு ஊக்கல் குழுவுக்கல் என்று சொல்லப்படுகின்றன. இந்த போரூக்கல் குழுவுக்கல் என்கின்ற 2 வகையான ஊக்கல்களை சரியான முறையில் நெறிப்படுத்தி வழிப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு வடிகாலாக அமைகின்றது. மாறாக இந்த ஊக்கல்கள் தவறான முறையில் கொண்டு செல்லப்படுகின்ற போது இளைஞர்கள், யுவதிகள் போர்க்குணம் மிக்கவர்களாக அல்லது ஒரு குழுவாக செயற்பட்டு வெவ்வேறுபட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் பாடசாலை மட்டத்திலிருந்து இந்த விளையாட்டுத் துறையினை அல்லது விளையாட்டுகளை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு தேவை இருக்கின்றது. கடந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 30 வருட கால யுத்தம் நடைபெற்றதன் காரணமாக இந்த விளையாட்டுத்துறை என்பது சீர்குலைந்து காணப்படுகின்றது, கவனிப்பாரற்று காணப்படுகின்றது. எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த நல்லாட்சி நடைபெறுவதாக கூறப்படுகின்ற காலகட்டத்தில் இந்த விளையாட்டுத்துறையினை ஒரு நிறைவான துறையாக விருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அண்மையில் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்திருந்தார். அந்த வேளையில் வெவர் விளையாட்டு மைதானத்தினை திறந்து வைத்து சென்றபோது நான் அவரை அணுகி, சில யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாக அவரிடம் கலந்துரையாடியிருந்தேன். அந்த வேளையில் உடனடியாக அவர் தன்னுடைய பொறியியலாளரை அழைத்து அந்த குறித்த இடங்களுக்கு விஜயம் செய்து அந்த மைதானங்களை பார்வையிட்டு அதற்குரிய மதிப்பீடுகளை செய்து கொண்டு வரும்படியும், இந்த ஆண்டில் அந்த விளையாட்டு மைதானங்களை புனரமைத்து தருவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இறுதி நேரத்தில் நெருக்கடிகள் காரணமாக என்று நினைக்கின்றேன், அந்த 3 மைதானங்கள், குறிப்பிட்ட மைதானங்கள் புனரமைக்கப்படவில்லை, மதிப்பீடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன், அதற்குரிய புனர்த்தாரணங்கள் நடைபெறவில்லை. அதேவேளை எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களும் கூட, அவரை நான் மாநகர சபையில் வைத்து சந்தித்திருந்தேன், கலந்துரையாடியிருந்தேன், அவரும் ஒரு உத்தரவாதம் சொல்லியிருந்தார். இனிவரும் காலத்தில் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அந்த இடங்களை பார்வையிட்டு அங்கு புனரமைக்க வேண்டிய மைதானங்களை புனரமைத்து தருவதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த விடயமும் கைகூடவில்லை. எனவே கடந்த ஒரு ஆண்டு சென்று விட்டது. இனி இருக்கின்ற ஆண்டில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களை செய்து தருவதற்கு உரிய விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகளை துரிதமாகவும் அதேவேளையில் பாரபட்சம் இல்லாமலும் எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன்.
மைதான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கும்.
நன்றி, மறக்க மாட்டேன். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய வருகையினை நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் 30 வருட கால யுத்தத்தின் போது பல மைதானங்கள் சீர்குலைந்திருக்கின்றன, புதிய மைதானங்கள் அமைக்கப்படவில்லை, அவர்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை, பயிற்றுவிப்பாளர்கள் வழங்கப்படவில்லை என்கின்ற நிலையில் அந்த விளையாட்டு வீரர்கள், ஏற்கனவே குறிப்பிட்டேன், இளைஞர்களுக்கு போர்வுக்கல் என்பதும் குழுவுக்கல் என்பதும் உளவியல் ரீதியாக காணப்படுகின்றன. இந்த 2 ஊக்கல்களையும் நெறிப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை உதவுகின்றது என்று நான் கூறவில்லை, மெக்டூகல் கூறியிருக்கின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த காலத்திலும் எமது இளைஞர்கள், யுவதிகள் போருக்கள் மிக்கவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களை சமநிலைப்படுத்தி எடுப்பதற்குரிய செயற்பாடுகளை விளையாட்டுத்துறையின் ஊடாக முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றும் கூட இளைஞர்கள் தாங்களாக மைதானம் இல்லாத இடங்களில் தமது முயற்சியின் மூலமாக சில மேட்டு நிலங்களையும் வயலுக்காக பயன்படுத்துகிற நிலங்களையும் தமது மனித வலு மூலமாக சீர்படுத்தி அந்த இடங்களில் விளையாடி தங்களுடைய சாதனையை நிகழ்த்தி வருகின்றார்கள். இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டும், கடுக்காமனை வாணி வித்தியாலயம் என்ற ஒரு பாடசாலை காணப்படுகின்றது, கலதாவளை மகாவித்யாலயம் என்ற ஒரு பாடசாலை காணப்படுகின்றது, செட்டிபாளையம் மகாவித்யாலயம் என்று இருக்கின்றது, அம்பலாந்துறை மகாவித்யாலயம், தன்னாமுனை புனிதவளனார் கல்லூரி, கிரான் மகாவித்யாலயம், இப்படிப்பட்ட பாடசாலைகள் போதிய அளவு மைதான வசதிகள் இல்லாமல் இருந்தும் விளையாட்டு உபகரணங்கள் இல்லாமல் இருந்தும் தேசிய மட்டத்தில் தங்களுடைய சாதனைகளை பதிவு செய்திருக்கின்றார். அதேவேளை கடுக்காமனை வாணி வித்தியாலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற பெண்கள் சாதாரண வயல் தரையில் விளையாட்டு மைதானத்தை அமைத்து விளையாடி தேசிய மட்டத்தில் 2-3 தடவைகள் 2ம் 3ம் இடங்களை தட்டியிருக்கின்றார்கள். வசதிகள் வாய்ப்புகள் வழங்கப்படாதிருந்தும் கூட தங்களுடைய உச்சமட்டமான திறமைகளை பயன்படுத்தி இவர்கள் சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் உபகரணங்கள் பயிற்றுவிப்புகள் வழங்குகின்ற போது அவர்கள் சர்வதேச மட்டத்திலும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை கலதாவளை மகாவித்யாலயம் எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு வலயத்தில் காணப்படுகின்றது. இந்த மகாவித்யாலயத்தில் உள்ள மாணவர்கள் பலர் அடிக்கடி தேசிய மட்டத்திற்கு சென்று தங்களுடைய சாதனைகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பல்வேறுபட்ட உபகரண தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அவர்களுக்கு போல்வெட் ஜம் போன்ற அந்த பாய்தல்களை செய்வதற்குரிய மெட்ரஸ் இல்லாத குறைகள் காணப்படுகின்றன. அவ்வாறான குறைபாடுகள் இருந்தும் கூட அவர்கள் தேசிய மட்டத்தில் தங்களுடைய சாதனைகளை பதிக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் வசதிகளை செய்து கொடுக்கின்ற போது அவர்கள் மேலும் தங்களுடைய சாதனைகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நான் கேட்டுக் கொள்கின்ற விடயம் என்னவென்றால் எங்களுடைய சர்வதேச மட்டத்தில் எங்களுக்கு புகழ் பெற்று தந்த எங்களுடைய கிரிக்கெட் வீரர் அதாவது அர்ஜுனா ரணதுங்க அவர்கள் கடந்த காலத்தில் 1996 நினைக்கின்றேன் அவர் எங்களுக்கு சர்வதேச மட்டத்தில் ஒரு முதல் பரிசினை பெற்று தந்த ஒரு சிறந்த வீரர் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட வீரர்கள் போன்றவர்களின் ஆலோசனைகள் அடுத்தது இங்கிருக்கின்ற அமைச்சர் கூட மிகவும் துரிதமாக அல்லது பாரபட்சம் இல்லாமல் செயற்படக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் நிச்சயமாக எங்களுக்கு வருகின்ற ஆண்டு உங்களுடைய கூடுதலான பார்வை பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்க வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக எங்களுடைய பிரதி அமைச்சரை சொல்லப்போனால் உங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய கட்சிக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. இந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் பதவி கூட எங்களிடம் அதிகபட்சமான ஆசனங்கள் இருந்தும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவ்வாறு இருந்தும் கூட இந்த விடயங்கள் பற்றிய சில நடவடிக்கைகளின் போது எங்களுடைய பகுதிகள் கவனிக்கப்படுகின்ற அளவு குறைவாக காணப்படுகின்றது. நேற்றும் கூட எங்களுடைய நீர் வளங்கள் வடிகால் அமைச்சர் அவருடைய தொழில் வளங்கள் பற்றிய விடயத்தில் நான் சில புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். 233 சிற்றூழியர்கள் வழங்கப்பட்ட அந்த பதவியில் ஆக 5 தமிழர்கள் மாத்திருந்தான் அந்த சிற்றூழியர் பதவிக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். 208 எங்களுடைய சகோதர முஸ்லீம்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நியமனங்கள் எங்களை பொறுத்தமட்டில் ஒரு பாரபட்சமாகத்தான் அமைந்திருக்கின்றது. எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால் இந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்ற போது மைதானங்களை வழங்குகின்ற போது உபகரணங்களை வழங்குகின்ற போது நிச்சயமாக நீங்கள் எல்லா இடங்களையும் சமத்துவமாக பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற போதுதான் எங்களுக்கிடையில் இருக்கின்ற உறவுகள் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கின்றோம். உங்களுடைய ஒரு பிரதிநிதி அங்கு முதலமைச்சராக இருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் இனிவரும் ஆண்டுகளில் நடக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை உங்களிடம் மிகவும் வினயமாகவும் உறுதியாகவும் கேட்டுக் கொள்கின்றேன். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல பின்தங்கிய மாவட்டங்கள் பல காணப்படுகின்றன. இந்த மாவட்டங்களில் தொகுதிகள் தோறும் ஒரு சிறந்த மைதானங்களை அமைத்துக் கொடுப்பதன் மூலமாக அங்கு காணப்படுகின்ற எங்களுடைய விளையாட்டு வீரர்களின் திறமைகளை தேசிய மட்டத்தில் மட்டுமல்லாமல் சர்வதேச மட்டத்திலும் கூட அவர்களுடைய திறமைகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்பிருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் பார்வையிட்டு சென்ற மைதானங்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மகளிர் தீவு கிராமத்தில் 400 மீட்டர் ஓடுபாதையுடைய மைதானம் காணப்படுகின்றது. அதனை சீர்படுத்துகின்ற போது அங்கு காணப்படுகின்ற படுவான்கரை பிரதேசத்திற்கு அந்த வலயம் மிகவும் முக்கியத்துவமுடைய வலயமாக விளங்கும். அதேபோன்று வவுடதீவு பிரதேசத்திலும் கூட ஒரு சிறந்த 400 மீட்டருக்குரிய ஒரு மைதானத்தை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பதலர் ரோட்டில் காணப்படுகின்ற இலுப்படிச்சேனை கிராமத்திலும் இப்படியான மைதானங்கள் இருக்கின்றன. அதேபோன்று கழுதாவளை வாகரை மற்றும் கோரகல்லிமடு போன்ற இடங்களிலும் கூட இப்படியான மைதானங்களை அமைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் விளையாட்டு மூலமாக ஒற்றுமைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம், புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம், விட்டுக் கொடுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம், பல்லின சமூகத்தினர் மத்தியில் ஒரு சகிப்புத்தன்மையுடன் இணக்கப்பாட்டுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக விளங்கிக் கொண்ட இந்த விடயங்களை ஏனோ தெரியவில்லை செயற்பாடுகளின் ஊடாக செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மந்தகதியில் நடக்கின்றபடியால் தான் சில வேளைகளில் நாங்கள் இப்படியான சில பதப்படுத்தல்களை செய்து கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல் அமைந்திருக்கின்றது. அதேவேளை தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்ற பல இளைஞர்கள் யுவதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேசிய மட்டத்தில் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் இருந்தும் கூட அவர்கள் ஓஎல் பரீட்சை ஏஎல் பரீட்சைகளில் சித்தி பெற்றும் கூட தொழில் வாய்ப்புகள் பெற முடியாத நிலையில் காணப்படுகின்றார்கள். தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கே இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் விளையாட்டுத் துறையில் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் அக்கறை காட்டுவதற்கும் கரிசனை காட்டுவதற்கும் அதனூடாக தங்களுடைய திறமைகளை பதிவு செய்து கொள்வதற்கும் உரிய வாய்ப்புகள் அற்றுப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவேதான் இந்த இடத்தில் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, எங்களுடைய நல்லாட்சி ஆண்டு ஒரு வருடம் நகர்ந்து விட்டது. இனி வருகின்ற 4 வருடங்களிலும் நல்லாட்சியை மக்கள் மத்தியில் செயலாட்சியாக கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். எனவே இந்த பிரதி அமைச்சரிடம் மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்ளுகின்ற விடயம், ஜனவரி மாதத்தை நீங்கள் மறக்கக்கூடாது, நாங்களும் மறக்க மாட்டோம். ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு எந்த எந்த இடத்தில் எங்களுடைய இளைஞர்கள் மேட்டுத்தரைகளையும் வயல் தரைகளையும் தங்களுடைய மனித வலுக்கள் மூலமாக அதனை மைதானமாக மாற்றி அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள், அப்படிப்பட்டவர்கள் உங்களை சந்திப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் அவர்களுடைய மன ஆதங்கங்களை நாங்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மூலமாக அவர்களுக்கு 150,000 போன்றவற்றை தான் வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விளையாட்டுத் துறையின் மூலமாக நீங்கள் வழங்குகின்ற நிதி மூலமாக இந்த அமைச்சுகள் மீது எமது இளைஞர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் தமிழ் இளைஞர்கள் இந்த பாராளுமன்றத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் விடயத்திலும் செயல்பாடுகள் விடயத்திலும் நடவடிக்கைகள் விடயத்திலும் நம்பிக்கையற்று காணப்பட்டார்கள். அந்த நம்பிக்கையினை கட்டியெழுப்ப வேண்டிய ஆட்சியாக இந்த நல்லாட்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு வருட காலத்தை அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்டாக காணவில்லை. அவ்வாறு இருந்தும் கூட இந்த வரவு செலவு திட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய தலைவரின் கருத்துக்கு அமைய கைகளை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில் மீண்டும் மீண்டும் வெறுமனே கைகளை வெறுமனே கையை உயர்த்தி கொள்ளாமல் இனி வருகின்ற ஆண்டுகளில் ஒவ்வொரு அமைச்சரும் எங்களுடைய பிரதேசங்களில் தங்களுடைய பணிகளை சிறப்பாக சீராக ஆற்றியிருக்கின்றார்கள் என்று புள்ளி விவர ரீதியாக எங்களுடைய மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணிகள் பரந்து காணப்பட வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மாவட்டந்தோறும் தொகுதிதோறும் மைதானங்களை அமைப்பதன் மூலமாகவும் இளைஞர்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதன் மூலமாகவும் மாகாணங்களை பொறுத்த மட்டில் நிதி பலம் இல்லாத நிலையில் அவை காணப்படுகின்றன. எனவே உங்களுடைய செயற்பாடுகள் மூலம் அந்த பலத்தை அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.
I'll definitely come with my deputy minister in January.
Yeah.
We'll have a meeting with your MPs and all the district level coaches and all the relevant people.
Yes.
And we'll have a discussion and try to sort these problems out. Thank you.
We are expecting your welcome and our people very happy to your answer.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இன்று விளையாட்டுத்துறை சம்பந்தமான விவாதத்திலே எனக்கும் நேரம் ஒதுக்கிவிட்டு நான் நன்றியை கூறிக்கொண்டு, விளையாட்டுத்துறை பொறுத்தவரையிலே தேசிய மட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளிலே திருகோணமலை மாவட்டம் மகத்தான பங்கு வகிக்கின்றது என்பது என்ற விடயத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் அறிவாரா என்ற விடயத்திலே இருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். பல தேசிய மட்ட வெற்றிகள் திருகோணமலை மாவட்டத்துக்கு கிடைத்து வந்திருக்கின்றன. எனினும் சகல வசதிகளும் கொண்ட சரியான விளையாட்டு மைதானம் திருகோணமலை மாவட்டத்திலே இல்லை என்பது மிகவும் மனவேதனையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று தேசிய மட்டத்திலே எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் எங்களுடைய மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இன்று தேசிய மட்ட ரீதியிலே பேசப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே திருகோணமலை மாவட்டத்திலே எங்களுக்கான ஒரு மைதானம் இல்லை என்ற ஒரு விடயம் உண்மையிலே எங்களுடைய விளையாட்டை நிறுத்துகின்ற.
திருகோணமலை மாவட்டத்தில் தான் எங்களுடைய கிழக்கு மாகாணத்துக்குரிய மாகாண விளையாட்டரங்கு அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திருகோணமலை நகரின் மெக்னேசர் விளையாட்டரங்கு அமைக்கப்பட்டு வருகின்றது. துரதிருஷ்டமாக அங்கு தோண்டும் போது எலும்புக்கூடு கிடைத்ததுனா அது சம்பந்தமாக நீதிமன்ற தடை காரணமாக அது சிறிது.
நன்றி அமைச்சர் அவர்களே. உண்மையிலே அந்த விடயங்கள் எங்களுக்கு தெரிந்த போதிலும் இதுவரை காலமும் எங்களுக்கான ஒரு மைதானம் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் மூலமாக வெளிப்பட்ட சில கருத்துக்களாகத்தான் அந்த கருத்துக்களை நான் கூறியிருந்தேன். இந்த ஆண்டு உண்மையிலேயே விளையாட்டு அமைச்சினுடைய மூலமாக திருகோணமலை மாவட்ட விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்காக சுமார் 55 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது என்ற விடயத்தை நான் அறிகின்றேன். உண்மையிலே அதுக்கு நான் நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். இது எமது மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் என்ற வகையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனினும் நமது நல்லாட்சியிலே சில குறைபாடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலையை இன்று கிழக்கு மாகாணத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது கலைக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சியில் பங்குதாரர்களாக இருக்கின்ற சில கட்சிகளைச் சேர்ந்த சில அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நாட்டின் அபிவிருத்தி வேலைகளை அவர்கள் சார்ந்த கட்சி அபிவிருத்தி வேலைகளாக கருதி இன்று சில பிரதேசத்திலே இவர்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு அவர்கள் சார்ந்த கட்சிக்காரர்களினுடைய வேண்டுகோள் மட்டும் ஏற்று செயல்படுவது, இப்படியான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெறும் போது எங்களை போன்றவர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற அல்லது எங்களை போன்ற இளம் அரசியல்வாதிகளை பின்தள்ளுகின்ற செயற்பாடுகள் இன்று எங்களுடைய மாவட்டத்திலும் மாகாணத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு கூறுகின்றேன். அதே போன்று முன்பு பேசிய உறுப்பினர் அவர்கள் கூறியது போன்று உங்களுடைய வருகையையும் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்துக்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். இன்று எத்தனையோ மைதானங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அந்த ஒதுக்கப்படுகின்ற நிதியினுடைய செயற்பாடுகள் எப்படி அங்கே நடக்கின்றது என்ற ஒரு கேள்வி நிலை இன்று எழுந்திருக்கின்றது. அதிலே குறிப்பாக கிண்ணியா எழிலரங்கு மைதானம் கடந்த 4 வருடங்களாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. எனினும் இதற்கான நிதி ஒதுக்கீடு என்ன? கொந்தராத்து வேலைகள் முன்னெடுப்பவர் யார்? எந்த அடிப்படையிலே கொந்தராத்து வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது போன்ற தகவல்கள் இன்னும் பெற முடியாத நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது கிண்ணியா நகர சபைக்கு சொந்தமான ஒரு மைதானமாக இருந்தாலும் அங்கு அது பற்றிய விவரங்களை பெற முடியாமல் இருக்கின்றது. பிரதேச செயலகம், கச்சேரி, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் போன்ற இடங்களில் கூட இது சம்பந்தமான தரவுகள் பெற முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது நல்லாட்சியை
விளையாட்டுத்துறை
அமைச்சர் அவர்கள் தயாசிரி அவர்கள் இப்படியான குறைபாடுகளை எதிர்காலத்திலே போக்க வேண்டும், இதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக இன்று நான் உங்களுடைய அமைச்சிலே என்னுடைய நான் பேச்சை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த எழிலரங்கு மைதானம் எனது தந்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மர்ஹூம் எம்இஎஸ் மௌரூஃப் அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு மைதானம். எனினும் அவர் அந்த காலத்திலே அவரது பெயரை சூட்டவில்லை, அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெயர்களை சூட்டுங்கள் என்ற முன்மொழிவுகளை வைக்கவில்லை. எனினும் அவர் ஆனால் இன்று யாருக்கும் தெரியாத ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பெயரை அந்த மைதானத்துக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அரசியல் நாகரீகமாக தெரியவில்லை. இது போன்ற செயல்கள் மிகவும் கவலையை தருகின்றது. நல்லாட்சியிலே இது போன்ற குறைபாடுகள் இடம்பெற்ற கூடாது என்பதற்காகத்தான் இன்று நல்லாட்சியை மக்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஆகையால் இவ்வாறான விடயங்களை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு இங்கு சில விடயத்தை நான் முன்வைக்க வேண்டும். இறங்க எங்களுடைய கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட எங்களுடைய சாமன் அவர்கள்
சென்றார்கள். அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று இலங்கை அணியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கான ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இல்லை என்ற ஒரு குறை எத்தனையோ காலமாக நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள். ஆனால் இன்றும் எங்களுடைய திருகோணமலை மாவட்டம் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வீதிகளிலே எத்தனையோ வேகப்பந்து வீச்சாளர்கள் அவர்களுடைய திறமைகளை வீதிகளிலும் தெருக்களிலுமே அவர்கள்
முடக்குகின்றனர்.
வேகப்பந்து வீச்சாளர்களை எங்களுடைய அணிகளிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கையை எங்களுடைய சேர்மன் மற்றும் எங்களுடைய அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீதி சில விடயங்கள் இருக்கின்றது, அவற்றை நான் என்சால் செய்து கொண்டு என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you very much. Thank you. Honorable Namal Rajapaksa.
Garu Kathanayakathumani, Maidan Rate Vedagat, Vagema Maidan Rate Taruna Parampara, Vagema Vedihitiyange Hadawatara Samipa Vishayak Pilibandawa Tamai Ada Me Karaka Sabha Avasthave Api Sakatchawata Lak Karanne. Garu Kathanayakathumani, Rate Ape Rate ක්‍රීඩාව පිළිබඳව අපි කතා කරනකොට මම හිතන්නේ අපි අඩු පහසුකම් යටතේ විශාල ජයග්‍රහණ ලබාගත්තු රටක් ජාතියක් විදිහට තමයි ඉතිහාසගත වෙන්නේ. යටිතල පහසුකම් පිළිබඳව කතා කරනකොට මේ මෑත ඉතිහාසයේ තමයි ජාත්‍යන්තර තලයක් දෙක ගැටෙන්න පුළුවන් යටිතල පහසුකම් ගම්වල නිර්මාණය වෙන්න ආරම්භ වුණේ. අපි හැමතිස්සෙම කතා කරන දෙයක් තමයි ගමට ක්‍රීඩාව ගෙනියන්න ඕනේ කියන. හැබැයි කවුරු හැමතුමනි ගමට ක්‍රීඩාව ගෙනියන්න අවස්ථාවක් නැහැ. ගමෙන් තමයි ක්‍රීඩාව නගරට එන්නේ. අපි අපේ රටේ ක්‍රිකට් ක්‍රීඩාව ගන්න, මල්ල ක්‍රීඩාව ගන්න, අනිත් ඕනෑම ක්‍රීඩාවක් ගත්තොත්. දක්ෂ ක්‍රීඩකයන් පදක්කම් ලාභී ක්‍රීඩකයන් බිහි වුණේ ගමේ. ඒ ගමෙන් බිහිවෙච්ච ක්‍රීඩකයා තමයි කරු කතානායක තුමනි නගරයට ඇවිල්ලා නගරයේ ක්‍රීඩාව තුල නගරයේ ක්‍රීඩා කරන්න පටන් ගන්න. ඒ නිසා ගමට ක්‍රීඩාව රැගෙන යනවා වෙනුවට අපි ගමේ ක්‍රීඩකයා ගමේ රඳව ගන්නත් නවක ක්‍රීඩකයන්ට ගම තුල ගොඩනගෙන්නත් පුළුවන් පරිසරය නිර්මාණය කරන්න ඕනේ කියන එක තමයි අපි දැඩිසේ විශ්වාස කරන්නේ. අපි පහුගිය මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩු කාලේ මහින්ද නන්ද ඇමතුමා පෙසීබි ඇමතුමාලා යටිතල පහසුකම් සංවර්ධනය කරන දෙවැන්ත වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරා. හැම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකම ක්‍රීඩාගාරයක් නිර්මාණය වෙන වැඩපිළිවෙළ ආරම්භ කෙරුවා. හැම පළාතකටම හැම ආසනයකටම හැම දිස්ත්‍රික්කයකටම ක්‍රීඩාගාරයක් නිර්මාණය වෙන වැඩසටහනක් හැම පළාතරම ක්‍රීඩාගාරයක් නිර්මාණය වෙන වැඩසටහනක් ද ආරම්භ කෙරුවා. නාවලපිටිය අපි කිලිනොච්චි ආරම්භ කෙරුවා. හම්බන්තොට සූර්යව ජාත්‍යන්තර ක්‍රීඩාංගණයේ ක්‍රීඩා ගම්මානය අපි ආරම්භ කෙරුවා. අනුරාධපුර අපි ආරම්භ කෙරුවා. අද ලංකා ඉතිහාසයේ වසර ගණනාවකට පස්සේ ජාතික ක්‍රීඩා උළෙල දයාසිරි ජයසේකර ඇමතුමාගේ ප්‍රධානත්වයෙන් යාපනයේ තිබුණා. අපි සතුරු වෙනවා. හැබැයි ඒක යාපනයට ගෙනියන්න පුළුවන් උනේ ඒ අවශ්‍ය යටිතල පහසුකම් ටික ත්‍රස්තවාදය පරාජය කරලා පස්සේ සංවර්ධනය කරපු නිසා දොරයප්ප ක්‍රීඩාංගණය මිලියන 145ක් ඉන්දියානු ආධාර ඇතුව සංවර්ධනය කරා. 2014 වසරේ මුල්ගල් තිබ්බේ බැසි රාජපක්ෂ ඇමතුම ආර්ථික සංවර්ධන ඇමතිවරයා විදියට උතුරු වසන්තයේ ක්‍රියාත්මක කරන උතුරු වසන්ත යටතේ ඉන්දියානු ක්‍රෙඩිට් ලයින් එක හරහා මුල්ගල් තියෙන දොරයප්ප ක්‍රීඩාංගණය නිර්මාණය කෙරුවා. ඒ වගේම තමයි කිලිනොච්චේ නව ක්‍රීඩා ගම්මානයක් නිර්මාණය කෙරුවා. අපි ගරු ඇමතුමාගෙන් ඉල්ලා හිටින්නේ ඒ ගම් මට්ටමින් ආරම්භ කරපු ක්‍රීඩා සංවර්ධන වැඩසටහන යටිතල පහසුකම් සංවර්ධන කිරීමේ වැඩසටහන අපි ඉදිරියට අරගෙන යා යුතුයි කියන විශ්වාසය අපි අප සතුව තියෙනවා. අද හම්බන්තොට අපි ජාත්‍යන්තර ක්‍රීඩා ගම්මානයක් නිර්මාණය කරන්න උත්සාහ කරනවා. අපි පොදු රාජ්‍ය මණ්ඩලයේ ක්‍රීඩා උළෙල ලංකාවට ගේන්න අවශ්‍ය පරිසර නිර්මාණය කරන්න වැඩපිළිවෙළ අපි ආරම්භ කෙරුවා. ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් නිර්මාණය කෙරුවා. වැද වෙනකොට කියන කනගාටු ගෞරව ඇමතුමනේ වැඩපිළිවෙල සම්පූර්ණයෙන් නතර කළා තියෙනවා. අපේ විමල් රත්නායක ඇමතුමා කතා කරා. ඇමතුමා මන්තුමා කතා කරා මහින්ද රාජපක්ෂ දීගම් මහින්ද රාජපක්ෂ ශ්‍රීලා සංකීර්ණයේ පිළිපතු. එතුමාට දේශපාලන ප්‍රශ්න ඇති. එතුමාලා මැතිවරණ කාලේ කිව්වේ මොකද්ද? මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ඩොලර් බිලියන 18ක් හොරගම් කළායි කියලා. දැන් අද කියනවා හොරගම් කරපු සල්ලි වලින් ක්‍රීඩා පිටින් හදලායි කියලා. එක එක කාලෙට එක එක දේවල් මවනවා. එක එක දවස් වලට එක එක කතා මවනවා. හැබැයි කරු කතානායකතුමනි, දියගම ක්‍රීඩාංගණය ජාත්‍යන්තර තලයේ ක්‍රීඩා ගම්මානයක් බවට පරිවර්තනය කරන වැඩපිළිවෙළ ආරම්භ කෙරුණා. ඒක පෞද්ගලික දානපතියන්ගේ උදව් වලින් ආරම්භ කෙරුණා. රජයේ අනුග්‍රහය ලැබුණා. රජයේ අනුග්‍රහය ලැබුණා. පොද ක්‍රීඩාව සංවර්ධනය කරන වැඩපිළිවෙළ රජයකට තනියම කරන්නත් බෑ, පෞද්ගලික අංශයට තනියම කරන්නත් බෑ ගරු අමතුතුමනි. ඔබතුමා ඒක දන්නවා. ලෝකේ ඕනෑම රටක ක්‍රීඩාව සංවර්ධනය කරන වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන රජයත් පෞද්ගලික අංශයත් එකතු වෙලා පෞද්ගලික අංශයේ මුදල් ආයෝජනය වුණාම තමයි රජයේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වැඩපිළිවෙළ නිර්මාණය වෙන්නේ. දියගම ක්‍රීඩා සංකීර්ණයේ අපට පෞද්ගලික බූදලයක් කරගන්න කිසිම අවස්ථාවක් නැහැ. අපේ ගොඩනැගුවා හමුදාවේ ක්‍රීඩකයෝ එකේ තමයි ක්‍රීඩා කෙරෙන්නේ. රටේ තරුණ පාසල් වල ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් ක්‍රීඩා කරේ දියගම ක්‍රීඩාංගණ. සුගත්දාසේ හැරෙනකොට දාවනපතයන් නිර්මාණය වුණේ දියගම. අද ඒක ආණ්ඩුවට අරගෙන තියෙනවා. ඉතින් අපිට ඒක කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඒ වැඩපිළිවෙළ ක්‍රියාත්මක කරන්න අපේ සහයෝගය අපි දෙනවා. හැබැයි දේශපාලනික වශයෙන් දේශපාලන මඩ ගහන්න ඒවා පාවිච්චි කරන්න එපා කියන ඉල්ලීම තමයි අපි කරන්නේ. වෛරය දේශපාලනය කරන්න එපා කියන එක අපි ඉල්ලන්නේ. එදා ඩොලර් බිලියන 18 හොරගම් කළා. දැන් අද පාර්ලිමේන්තුවේ කියන ඩොලර් බිලියන 18න් කොටසක් දාලා ක්‍රීඩා පිට්ටනියක් හදලා මේකත් අයිති කරගන්න හදනවායි කියනවා. ඉතින් මේ එක පැත්තකටවත් ගැලපෙන්නේදී කතා කරු කතානායකතුමනි අද කියන්නේ. අනිත් පැත්තේ සමහර මන්ත්‍රීවරු ක්‍රීඩාවල ප්‍රතිපත්ති ගැන අපි කතා කරනවා. හැබැයි ක්‍රීඩාවේ ප්‍රතිපත්ති අපි කතා කරනවා වෙනුවට පෞද්ගලිකව මඩ ගහන එක කරන්න හිටපු ඇමතිවරුන්ට. ඉතින් මේකනම් ක්‍රීඩා වෛශේෂ්‍ය තුල කාර්ක සභා අවස්ථාවේ අපි මන්ත්‍රීවරුන්ගෙන් ආණ්ඩු පක්ෂ මන්ත්‍රීවරුන්ගෙන් බලාපොරොත්තු වෙන්නේ සමහර විපක්ෂ මන්ත්‍රීවරුන්ගෙන් බලාපොරොත්තු වෙන එක කියන කනගාටුයි කරු කතානායකතුමනි. ගරු ඇමතිතුමනි, අපට අවශ්‍ය ක්‍රීඩා ප්‍රතිපත්තිය, අපට අවශ්‍යයි ජාතික ක්‍රීඩා ප්‍රතිපත්තිය. ඒ ජාතික ක්‍රීඩා ප්‍රතිපත්තියේ ප්‍රතිඵල ප්‍රතිලාභ, ඒ ජාතික ක්‍රීඩා ප්‍රතිපත්තියේ ලැබෙන දේවල් අපිට දවසෙන් දෙකෙන් ප්‍රතිඵල ලබා ගන්න බැරි වෙයි. අපි දන්නවා ලෝකයේ අනිකුත් රටවල් ජාත්‍යන්තර තලයේ පදක්කම් දිනන්න, ලෝක කුසලාන දිනන්න අවුරුදු 10ක 12ක සැලසුම් හදලා ක්‍රියාත්මක කරන්න. අපි අපේ රටේ කියන කනගාටුයි ආණ්ඩු මාරු වෙනකොට ක්‍රීඩා සැලැස්මත් මාරු වෙනවා. ඇමතිවරයා මාරු වෙනකොට ක්‍රීඩා සැලැස්මත් මාරු
වෙනවා. තව විනාඩි දෙකක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා.
එහෙමයි. ක්‍රීඩා සැලැස්මත් මාරු වෙනවා. හැබැයි ගරු ඇමතිතුමනි, අපට අවශ්‍ය ජාතික ක්‍රීඩා ප්‍රතිපත්තිය. අපිට අවශ්‍යයි ආණ්ඩු මාරුනකොට ක්‍රීඩකයාගේ ක්‍රීඩා පුහුණුකරු මාරු වෙන, විනිසුරුවන් මාරු වෙන සැලැස්මක් වෙනුවට රටේ ජාතික වශයෙන් ක්‍රීඩාව උපනංවන්න පුළුවන්, ඔසවා තියන්න පුළුවන් සැලැස්මක් අපි නිර්මාණය කරන්න ඕනේ. අපි ක්‍රීඩකයා ගැන සැලකිලිමත් වෙනවා වගේම පුහුණුකරුව ගැනත් අපි සැලකිලිමත් වෙන්න ඕනේ. අපි පුහුණුකරුව ගොඩනගන්න ඕනේ. පුහුණුකරුව ගොඩනගනවා වගේම ගරු ඇමතිතුමනි, අපි විනිසුරුව ගොඩනගන්න ඕනේ. අද අපේ රටේ හැම ක්‍රීඩාවකටම තිලංග සුමිතුපාල මණ්ඩිතුමා මෙතන ඉන්නවා. හැම ක්‍රීඩාවකටම මේ ලොකුම ප්‍රශ්නේ තමයි විනිසුරුවන්ගේ ප්‍රශ්නේ. ඒක අපි අපේ හදවත සනීප රග ක්‍රීඩාව ගත්තත්, ෆුට්බෝල් ක්‍රීඩාව ගත්තත්, ක්‍රිකට් ක්‍රීඩාව ගත්තත් විනිසුරුවන්ගේ ජාත්‍යන්තර මට්ටමට දැන් ක්‍රිකට් ක්‍රීඩාව නම් අපි ගිහිලා තියෙනවා. අපි ජාත්‍යන්තර විනිසුරුව නිර්මාණය කරන වැඩපිළිවෙළ ක්‍රීඩා මාත්‍යසල ගොඩ නගන්නවා. ඒ නිසා ගරු කතානායකතුමනි, මම මීට වඩා
හොඳයි
කාලය ගන්නේ නැහැ. අපි ඇමතිතුමාට අපි සුබපතනවා. අපි ඇමතිතුමාට අපි සුබපතනවා. හැබැයි අපි ඔබතුමාගෙන් ඉල්ලා හිටින්නේ ක්‍රීඩා මාත්‍යසේ වැඩපිළිවෙළ දේශපාලන වැඩපිළිවෙළක් නෙවෙයි, ජාතික ප්‍රතිපත්තියක් එක්ක ගමේ තරුණයාට ජාත්‍යන්තරයට යන්න පුළුවන් පරිසර නිර්මාණය කරන වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න කියලා.
බොහොම ස්තුතියි. ඔනබල් ඩග්ලස් දේවානන්ද, you have 5 minutes.
Me.
ඔනබල් ඩග්ලස් දේවානන්ද, you have 5 minutes.
Thank you. ගෞරව සභාවනයර අවර්ලේ, இன்றைய தினம் விளையாட்டுத் துறை அமைச்சு தொடர்பிலான எனது கருத்துக்களை இந்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு முன்வைக்க விரும்புகின்றேன். நேரம் குறியதாக இருந்தாலும் சுருக்கமாக நான் என்னுடைய கருத்துக்களை முடிக்கின்றேன். குறிப்பாக கடந்த கால யுத்தத்தின் இறுதிக்காலம் வரையிலான நேரடி பாதிப்புகளுக்கு உட்பட்டுள்ள வடக்கு மாகாணத்தின் விளையாட்டுத் துறையையும் அதற்கான உட்கட்டுமானங்களையும் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பில் நான் ஏற்கனவே கௌரவ அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்களிடம் அவர்களது அவதானத்துக்கு கொண்டு வந்துள்ளேன். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தின் விளையாட்டுத் துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் 250 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்படி அமைச்சு கிளிநொச்சி மாவட்டத்தில் விளையாட்டு தொகுதி ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனது தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது உரையின் போது அறிய தருவார் என எதிர்பார்க்கின்றேன். மேலும் வடக்கில் சகல வசதிகளையும் கொண்ட ஒரு சர்வதேச தரமுடைய விளையாட்டரங்கு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற அவரது நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக 2011 வருடம் ஜூலை மாதம் 20 கிளர்ச்சி மாவட்டத்தில் இதற்கென சுமார் 325 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு விளையாட்டு அரங்கு அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 2013 வருடத்தில் இது பூர்த்தி செய்யப்பட்டு தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகள் இங்கு நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அது நடைபெறவில்லை. அதன் பின்னர் இந்த விளையாட்டரங்கின் பணிகள் தொடர்பாக நான் கடந்த ஜூன் மாதம் 21 இந்த சபையில் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த மைதான நிர்மாண பணிகள் முடிக்கப்பட்டு இங்குதான் 2016 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்று கூறியிருந்தும் தேசிய விளையாட்டு விழா துறையப்பா மைதானத்திலே நடத்தப்பட்டது. எனவே இதன் பணிகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதையும் இந்த விளையாட்டு மைதான திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 250 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படுவதாக அமைச்சர் அவர்கள் கூறுகின்ற விளையாட்டு தொகுதியும் ஒன்றா என்பது குறித்தும், அதே நேரம் ஜாழ்ப்பாணத்தில் சகல வசதிகளையும் கொண்ட உள்ளக விளையாட்டு தொகுதி ஒன்று அமைக்கப்பட வேண்டும், ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் ஒன்றும் அமைக்கப்பட வேண்டும் என்ற எனது கோரிக்கைகளுக்கு அமைவாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கௌரவ அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அவற்றின் தற்போதைய நிலை என்பது
என்ன?
மேலும் வடக்கு மாகாணத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு நான் விடுத்திருந்த கோரிக்கைக்கு அமைவாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் போன்ற மாவட்டங்களில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும், ஜாழ் மாவட்டத்தில் கிரிக்கெட் சங்கத்தை நாடாளாவிய ரீதியில் ஏனைய சங்கங்களுடன் இணைத்து கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த ஏற்பாடுகள் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றன என்பது குறித்தும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது உரையில் அறியத்தருவார் என எதிர்பார்க்கின்றேன். அதே நேரம் இலங்கை கிரிக்கெட் விளையாட்டுத்துறைக்கு தனது அளப்பெரிய பங்கினை வழங்கியுள்ள திருவாளர் சதாசிவம் அவர்களது பெயரை மேற்படி வடக்கில் அமைக்க இருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு சூட்டுமாறும், இந்த ஆண்டு தேசிய ரீதியிலான விளையாட்டு போட்டிகளில் கிழக்கு மாகாணம் 8 இடத்தையும் வடக்கு மாகாணம் 9 இடத்தையுமே பெற்றிருக்கின்ற நிலையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டுத்துறையை கட்டியெழுப்பும் நோக்கில் பாடசாலை மட்டங்களில் இருந்தே அதனை ஊக்குவிப்பதற்கும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் மற்றும் கபடி போன்ற உட்பட ஏனைய தேசிய ரீதியிலான விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும், கடற்கரை விளையாட்டுகளை மேலும் வளர்த்தெடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை அப்பகுதியில் முன்னெடுக்குமாறும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிராந்திய விளையாட்டுக் கழகங்களை வலுமிக்கதாக மேம்படுத்தி அவற்றை ஏனைய மாவட்டங்களுடன் தொடர்புபடுத்தும் நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்குமாறும், குறிப்பாக முன்னாள் யுத்த விளையங்களான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள இளைஞர் ஜோதிகளை அதிகபட்சம் விளையாட்டுத் துறையுடன் இணைத்து அவர்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து உதவுமாறும் நடவடிக்கை எடுத்து உதவுமாறு கௌரவ அமைச்சர் ஜெயசேகர அவரிடம் கேட்டுக்கொள்வதுடன், கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால் அவர்களுடன் கௌரவ அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர அவர்கள் கலந்துரையாடியதாக அறிகின்றேன். அந்த வகையில் இந்திய அரசின் உதவிகளை பெற்று மேற்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதுடன், ஜால் துறையப்பா விளையாட்டரங்கு புனரமைப்பு பணிகளில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதன் பணிகளை ஒழுங்குற மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பிலும் கௌரவ சொல்வார் என எதிர்பார்க்கின்றேன். நன்றி.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று எமது விளையாட்டு அமைச்சின் விவாதத்தில் கலந்து கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று விளையாட்டுத்துறையானது நிகழ்கால சமூகத்தில் விளையாட்டானது பூலோகத்தின் கலாச்சாரமாக ஆகியுள்ளது. ஏனெனில் அதன் வாயிலாக எடுத்துக்காட்டப்படும் மாபெரும் சமூக நலன் என்பதாகும். அதன் நோக்கங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் உள்ளடங்களான செயற்பாடுகள் பூகோள கிராமங்களின் பங்களிப்பின் நல்க சுகாதாரம் நிறைந்த சமூகத்தினை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இன்று எமக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இன்று எமது நாட்டின் விளையாட்டுத்துறையானது குறிப்பாக புதிய நல்லாட்சி மலர்ந்த பின்பு எங்களுடைய கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர் கௌரவ தாசிரீ ஜெயசேகர் அவர்களின் தலைமையில் இன்று ஒரு உன்னத இலக்கினை நோக்கி இன்று பயணிக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் விளையாட்டுத் துறையை முன்னேற்றுவதற்காக சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை எமது நாடு பெற வேண்டும், அதன் ஊடாக நாடு புகழடைய வேண்டும் என்பதற்காக அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டலில் அமைச்சர் அதிகாரியின் பங்களிப்புடன் இன்று பல்வேறு புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக எமது பாடசாலை மாணவர்களை அவர்களுடைய விருப்பத்துக்குரிய விளையாட்டினை தேர்வு செய்வதற்காக இன்று டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ற நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டு அது இன்று 375,000 மாணவர்களை உள்ளடக்கி அந்த நிகழ்ச்சி திட்டம் இன்று வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. அதேபோன்று குறிப்பாக எமது இன்று தேசிய ரீதியாக எமது நாட்டின் விளையாட்டு வீரர்கள் கடந்த இந்த வருடம் இந்தியாவில் நடந்த சாக் விளையாட்டு போட்டிகளில் சாக் பழையத்தில் 2வது நாடாக எமது நாடு 280 மேற்பட்ட பதக்கங்களை பெற்று வெற்றி வாய் சூடியது. அதேபோன்று கடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் எமது நாட்டு வீரர் பதக்கத்தினை எமது நாட்டுக்கு பெற்று தந்தார். இவ்வாறு இன்று எமது நாடு அதேபோன்று கிரிக்கெட் துறை இன்று எங்களுடைய அதன் தவிசாளர் இருக்கின்றார். இன்று மீண்டும் ஒரு உத்வேகத்துடன் எமது கிரிக்கெட் அணி இன்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. என இவ்வாறு இதற்காக இந்த வெற்றிகளை ஈட்டுவதற்காக இன்று எமது அமைச்சு இந்த எமது விளையாட்டு வீரர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இன்று குறிப்பாக கிராமிய மட்டங்களில் மிகச்சிறந்த வீரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சிறந்த மைதான வசதிகளை ஏற்படுத்துவதற்காக இன்று மாவட்ட விளையாட்டு மைதான தொகுதிகள் அதேபோன்று மாகாண விளையாட்டு மைதான தொகுதிகள் எதிர்வரும் வருடத்தில் பிரதேச விளையாட்டு மைதான தொகுதிகள் என்று உருவாக்கி அதன் ஊடாக இந்த எங்களுடைய கிராமியப்புற விளையாட்டு வீரர்களையும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக இந்த நாட்டில் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதே போன்று கழகங்களை வலுப்படுத்துதல் அதே போன்று பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் எமது அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதை இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரம் இங்கு பேசிய குறிப்பாக வடகிழக்கைச் சேர்ந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கின் யுத்தத்தினால் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட பெரும் பிரதேசம் என்ற அடிப்படையில் அந்த பிரதேசங்களின் விளையாட்டு மைதான அபிவிருத்திக்காக கடந்த வருடத்தில் 200 மேற்பட்ட மில்லியன் ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருந்தோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் தொடக்கம் அம்பாறை வரை உள்ள மட்டக்களப்பு திருவண்ணாமலை கிளிநொச்சி முல்லைத்தீவு என்ற இனபேதமற்ற அடிப்படையில் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் பல மைதானங்களுக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்து குறிப்பாக இன்று கிளிநொச்சி மாகாண விளையாட்டு மைதானம் அதேபோன்று மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறை கல்முனை என்று எல்லா பிரதேசங்களிலும் மாவட்ட மாகாண விளையாட்டு மைதான தொகுதிகள் உருவாக்கப்படுகின்றது. அதேபோன்று வடகிழக்கில் கிராமிய விளையாட்டு மைதானங்களுக்காக 103 விளையாட்டு மைதானங்களுக்கு கடந்த முறை நாங்கள் நிதிகளை ஒதுக்கீடு செய்திருந்தோம். என எதிர்வரும் ஜனவரியில் எங்களுடைய சிறுநேசம் பாராளுமன்ற உறுப்பினர் சௌர இம்ரான் மௌரப் சௌர டக்ளஸ் தேவானந்த் அவருடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் மாவட்டத்தின் சகல மாவட்டங்களுக்கு சென்று சகல கிராம பகுதிகளுக்கு சென்று குறிப்பாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது இளைஞர்களுக்கு விளையாட்டின் ஊடாக புதிய உத்வேகத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நான் நிச்சயம் உறுதி பூண்டுள்ளேன் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மே அவஸ்தாவதி அப்பே கிரீடா அமைத்துமாக கதா கிரிமேட்டமாக கெமத்தி அப்பே தாசிரி அமைத்துமா மே ரட்டின்னு தக்ச அமைத்து வரையார் ஜாதி பேதே நெத்துவ உணர்ந்துவேன் கெப்பவீமன் விடக்கன் அமைத்து வரையார் ஏ நிசா அப்பே அமாத்தியான்சே அலு வியாபுரித்தி கிபியா அத்திகர கிரீடாவ தீனு கிரிமட்ட கட்டைத்து கரணவா விசேஷமா உத்தர நகினகிர கிரீடா சங்வர்தன சந்தகா விசால முதல் வெண்கரலத்தீனோ ஏ முதல் ஹரஹா மன்னாரம பவுனியா முல்லைத்தீவு ஜாப்பனே கிளிநோச்சி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பார கல்முன பிரதேசவள கிரீடா சங்கீர்ணே இதிகரணா ஏ வகைம கிராமிய கிரீடா சங்வர்தனே சந்தகா கிரீடா பிட்டனி எக்கசிய துணகட்ட மில்லியன் தேசிய விசுபா முதல் வெண்கல்ல தீனோ ஏனிசா மா விசுவாச கர்ணவா யுத்தேன் பத்விச்ச உத்தர நங்கினகிர பலாத் கிரீடா அங்சே அநாகத்தே இதா தீனுவெனவா கேலா மாம விசுவாச கர்ணவா தவ கிரீடா ஹரஹா ஸ்ரீலங்கா ஜனதாவி அத்தரே சாமே எக்ஸத் பாவே அதிகர அப்பி ஈலங் அவருதே அலு வியாபிருத்தியட அப்பி முதல் வெண்கல்ல தீனோ ஏவகேம அப்பி லங்கா கிரீடா அங்சே தென் அப்பி அமத்துமா பாரகத்தட பாசே எத்துமாகே உணந்துவேன் தென் இகலட்ட எனவாக்கீலா மம விசுவாச கர்ணா அந்திவாசே கிரீடா தீனோனுவேன் ஜெனரல் பண்டார மெத்துமாட்ட அப்பே நிலதாரி மண்டலேட்ட மம மே அவஸ்தாவதி ஸ்தூதி பலகர்ண கெமதி இன்று குறிப்பாக எங்களுடைய விளையாட்டு வடகிழக்கில் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்கின்ற பொழுது எங்களுடைய கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நாயகம் துரைராஜ சிங் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்று எல்லோரும் நாங்கள் பேசுவது இந்த நாட்டில் அபிவிருத்தி செய்ய வேண்டும், யுத்தம் முடிந்து விட்டது, எங்களுடைய எல்லா வடகிழக்கில் உள்ள பிரதேசங்களையும் விளையாட்டுத்துறை போன்ற எல்லா துறைகளும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் ஆவல் கொண்டிருக்கின்றோம். ஆனால் துறை சுவாசமாக உங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் இந்த சபையில் எழும்புகின்ற பொழுது எப்பொழுதும் பேசுகின்ற விடயம் அம்பாறையில் அபிவிருத்தி, குறிப்பாக நான் பிரயத்தப்படுத்துகின்ற கல்முனை தொகுதியில் அபிவிருத்தி வேண்டாம் என்று பேசி பேசி கன்சாட்டை நிரப்பியிருக்கின்றார். நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புவது, இன்று கல்முனை என்பது மிகப்பெரிய ஒரு மாநகர பிரதேசம், 150,000 மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் வீடு கட்டுவதற்கு வளவு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வளவு வாங்கும் என்றால் 1 கோடிக்கு மேல் வேண்டும். இனி அந்த அடிப்படையில்
இன்று
பிரதமர் அவர்கள் கல்முனை புதிய நகர திட்டத்தை அறிவித்துள்ளார். அந்த நகர திட்டத்தில் புதிய சர்வதேச விளையாட்டு மைதானம், அதே போன்று பூங்காக்கள் கட்டிடங்கள் என்று கட்டுவதற்கு முன்படுகின்ற பொழுது வீணான காரணங்களை கூறி மண் நிரப்பக்கூடாது, அது நிரப்பக்கூடாது என்று கூறி அதற்கு தடையை மேற்கொள்ள முயற்சிக்கின்றார். இன்று பாருங்கள், இன்று கொழும்பில் கடலை நிரப்பிக்கொண்டு புதிய நகர் அமைக்கின்றார்கள். அதே போன்று எல்லா இடங்களிலும் மண்களை நிரப்புகின்றார்கள், கட்டிடங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து கல்முனையில் ஒரு புதிய நகரை உருவாக்கி எமது இளம் சந்ததிக்கு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களாகிய நீங்கள்
அவர்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you.
Honorable Mahindananda Arudgamage. Honorable Turai Rajasingham. Order please.
கௌரவ
தாவேதி கரு நியோஜ்ய கதாநாயகத்துமா மூலா சென்ற பயன்படுத்தி
அலுவல் துரைராஜ் சிங்.
கௌரவ பிரதி சபாநாயகன் அவர்களே, இன்றைய விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட விளையாட்டுத்துறை, சுகாதார போசனைகள் மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர்களில் சில வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி, விளையாட்டுத்துறை என்னுடைய சிறுநேசன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்படுவதில் அது விளையாட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்று எங்களுடைய நாட்டிலேயும் உலகத்திலேயும் ஒரு பிரபலியம் வாய்ந்த துறையாக எண்ணப்பட்டு வளர்க்கப்படுகின்றது. இன்று இலங்கையில் உள்ள புத்திஜீவிகள் கல்விமான்கள் இவர்களோடு எடுத்துக்கொண்டும் அவருடைய பெயர் விவரங்களை எந்த ஒரு சிறிய நாட்டிலையும் தெரியாது. இங்கே இருக்கின்றார் கிரிக்கெட் நன்னுடைய முன்னாள் தலைவர் கௌரவ அர்ச்சுனா ரணதுங்க, முத்தையா முரளிதரன், அவருடைய பெயரை அறியாத சிறிய நாடுகளில் உள்ள இங்கே உள்ள பெரிய துறை சார்ந்த கல்விமான்களை தெரியாவிட்டாலும் அர்ச்சுனா ரணதுங்க, முத்தையா முரளிதரன் என்றவருடன் அறியாத குழந்தைகள் இல்லை, அறியாத பெரியவர்களும் இல்லை. இப்படி எங்களுடைய நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்த்திருப்பது இந்த விளையாட்டுத்துறை, அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அதேபோன்று இப்பொழுதும் பிரபலியம் வாய்ந்த வீரர்களுடைய பெயரை எல்லா நாடுகளும் அறியக்கூடிய விதத்திலே இருக்கின்றது. எனவே இந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த விளையாட்டுத்துறை சாதாரணமாக நாங்கள் வகுப்பறையிலே மாணவர்கள் கற்பிக்கின்ற சில விடயங்களை விட இலகுவாக பல விடயங்களை மாணவர்கள் மத்தியிலே சமுதாய மத்தியிலே வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதாவது வெற்றி தோல்விகளை சமமாக மதிக்கின்றது. அது விளையாட்டுத்துறையில் தான் அந்த பண்பை கூடுதலாக நாங்கள் வளர்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி சகோதரத்துவம், நாங்கள் சகோதரத்துவம் இன ஒற்றுமை என்று கருதினாலும் கூட அந்த விளையாட்டுத்துறையிலேயும் விளையாட்டிலேயும் தான் அந்த இன ஒற்றுமையத்தையும் சௌரத்தையும் கூடுதலாக நாங்கள் வளர்க்க முடியும். அதேபோன்று விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, அது இன்று தேவை. மற்றது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற தன்மை, மற்றது குழு செயற்பாடு, டீம் ஒர்க், மற்றது திறமைகளை மதிக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு நடத்திற்கு திறமைகளை மதிக்கின்ற அந்த பண்பு, மற்றது சட்ட திட்டங்களை மதிக்கின்ற பண்பு. சட்ட திட்டங்களை இன்று நாட்டிலே சட்டத்திட்டம் இருந்தாலும் அவைகள் பகிரங்கமாக மீறப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் விளையாட்டுத்துறை விளையாட்டு என்று சொன்னாலும் அங்கே சட்டத்திட்டங்களை மீற முடியாது. அங்கிருந்துதான் அந்த சட்டத்திட்டங்களை மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்றுவிக்கின்றோம். அதனபடினாலே இந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் மேலும் மேம்படுத்தி எங்களுடைய சமுதாயத்தை, எதிர்கால சமுதாயத்தையும் சமகால சமுதாயத்தையும் சிறந்த ஆரோக்கியம் உள்ள முறையில் வளர்க்க வேண்டும். விளையாட்டு மைதானங்களில் விளையாடுவர்களுக்கு மட்டும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுப்பதில்லை, அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு துறை. அடுத்தது இந்த விளையாட்டு மைதானங்களை அமைக்கும் பொழுது இம்முறை ஒதுக்கீடுகளை பற்றி இங்கே பல விமர்சிக்கப்பட்டது, அதில் உண்மைகள் இல்லாமல் இல்லை. ஆனபடினால் எங்களுடைய அமைச்சர்கள், விளையாட்டுத்துறை சுகாதார அமைச்சர்கள் மட்டுமல்ல எங்களுடைய அமைச்சர்களிடத்திலே பிரதி அமைச்சர்களிடத்தில் நாங்கள் மிகவும் வினயம் வேண்டிக் கொள்கிறது. நல்லாட்சி தேசிய அரசாங்கம் வந்த பிற்பாடு நாங்கள் ஒரு வருடங்களுக்கு மேலாக உங்கள் ஒருவருடைய செயல்பாட்டை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வழங்குகின்ற நியமனங்கள், நீங்கள் ஒரு பிரதேச அடிப்படையில் செய்யப்படுகின்ற அபிவிருத்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் மிகவும், நாங்களும் எங்களுடைய கட்சித் தலைவரும் எங்களுடைய உறுப்பினர்களும் மிகவும் நுணுக்கமாக அமைந்து கொடுக்கிறோம். எங்களுக்கு பல வேதனைகள் இருக்கின்றது. ஆனால் தயவு செய்து இவைகளை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். தேசிய ஒற்றுமை, இணக்கப்பாடு, நல்லாட்சி என்று சொல்வதிலே எந்த விதமான அர்த்தம் இல்லை. அதை செயலில் காட்டுங்கள். மேடைகளிலே பேசுவதை தவிர, இங்கே பாராளுமன்றத்திலே பேசுவதை தவிர, அதை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் வினயமாகவும் உருக்கமாகவும் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அதிகமாக எனக்கு நேரடியாக தாக்கி விமர்சித்து அந்த பழக்கம் இல்லை. நாங்கள் ஒரு விதமான பண்புல வளர்ந்தவர்கள். அதனுடைய நாங்கள் சொல்லுகின்ற சில குறுகிய விடயங்களை நீங்கள் ஆழமாக கவனத்தில் உங்களுடைய மனதிலே பயித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விளையாட்டு மைதானங்களை பொறுத்தளவே இந்த விளையாட்டு மைதானங்கள் பிரதேச அடிப்படையில் கிராம மட்டங்களிலே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒரு வசதியான விளையாட்டு மைதானம் அமைய வேண்டும். அதிலே ஆண் பெண்களுக்கு இப்போ நாங்கள் சில இப்போ விளையாட்டுத் துறையில் ஆண்களுக்கு நாங்கள் சில முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்கள் தாங்களாக சில விளையாட்டு மைதானத்தை துப்புரவு செய்து பொது இடங்களில் விளையாடி சில பயிற்சிகளை பெறுகிறார்கள். ஆனால் பெண்களை பொறுத்தளவு அவர்கள் கவனிப்பாற்றிருக்கின்ற நிலைமை வருகின்றது. ஆனபடினால் இந்த ஆண்களோடு சமமாக இந்த நாட்டில் நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சமத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களையும் பல துறைகளில் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் பெண்களுக்கும் அந்த விளையாட்டு துறையில் அவர்கள் சமமாக வளர்த்துக்குரிய ஒரு திட்டங்களை நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். பிரதேச அடிப்படையிலே விளையாட்டு மைதானம், ஒரு கிராம மட்டத்திலே விளையாட்டு மைதானம், மற்றும் ஒரு மாவட்டத்திலே ஒரு சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியம். இது அண்மித்திருக்க வேண்டும். இப்போ திருவண்ணாமலை பொறுத்தவரை அங்கே மிகவும் அழகான ஒரு பரந்த ஒரு விளையாட்டு மைதானம் இருந்தது. ஒரு பல நான் நினைக்கிறேன் ஒரு 15 ஒரு 50 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு விளையாட்டு மைதானம். அந்த பீச்சுக்கு பக்கத்திலே ரெண்டு பக்க கடலை ஓரத்திலே அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த திருவண்ணாமலை போய் அந்த விளையாட்டு மைதானத்தை நாங்கள் விளையாட்டு மைதானம் என்று இணங்காணுவது கஷ்டமாக போய்விட்டது. இரண்டாம் கூட ஒரு நீண்டகால திட்டம் அங்கே இல்லாமல் அந்த விளையாட்டு மைதானத்தில் பல பல தொழில்களுக்கெல்லாம் அமைத்து கட்டிடங்கள் அமைத்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த பழைய காலத்தில் இருந்த ஒரு காட்சி திருவண்ணாமலை பொது விளையாட்டு மைதானம் ஓ மகேஸ்வர் விளையாட்டு ஓ அதுதான் அதில் அந்த விளையாட்டு மைதானத்தை பல தேவைகளுக்காக இன்னைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. தேவைகளுக்கு வர வர தேவைகளுக்கு வைத்திருக்கிறார்கள். இப்ப அதுல அந்த விளையாட்டு மைதானத்து பக்கத்தில் ஒரு பீச் இருக்கிறது. அதுல பௌத்த தேவாலயம் ரெண்டு கோணேஸ்வரர் ஆலயத்துக்குள்ள கோகண விஹாரம் இருக்கிறது. அதுக்கு கோணேஸ்வரர் வாசல்ல சங்கமித்த விஹாரம் ஒன்று இருக்கிறது. அந்த பீச்சில் உள்ள ஒரு சிறிய புத்த சிலை, அது நாங்கள் எப்பொழுது நாங்கள் பௌத்த பெருமான் நாங்கள் மதிப்பவர்கள், அவருடைய உங்களுடைய கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், பௌத்த கலாச்சாரம் ரெண்டு பின்னி பிணைந்து ஒற்றுமையாக இருக்கின்ற கலாச்சாரம் எப்பொழுதும் நாங்கள் பாதிக்கின்றவர்கள். நாங்கள் எப்பொழுதும் நான் பௌத்த கோயிலில் போய் வழிபடுகின்ற வழக்கம் என்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்துல அந்த பீச்சாண்டி அந்த இடத்துல ஒரு பெரிய பன்சல அமைய வேண்டிய அவசியம் இல்லை. அது ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தால் அதில் ஒரு பன்சலையாக அது அந்த மக்களுடைய அந்த பீச்சில் வந்து எல்லா மக்களும் சிங்கள மக்கள் வருகிறார்கள், இஸ்லாமிய மக்கள் வருகிறார்கள், தமிழ் மக்கள் வருகிறார்கள், சகல மத மக்களும் அங்கே வருகிறார்கள். ஒரு சிறிய இடம், ஒரு அருமையான ஒரு பீச். இதை விட சுற்றுலாத்துறை வெளியே இருந்து வருகின்றவர்கள் கூட அந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போகின்ற நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல இதை யோசிக்க வேணும். வழிபாட்டு தரம் பக்கத்தில் ரெண்டு இருக்கிறது. அதில் அந்த பீச்சிலையும் இன்னொரு இடத்தை பிடித்து அந்த மக்கள் அதில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒளிபெருக்கிகளை போட்டு அந்த மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது அவ்வளவு பொருத்தமா இல்லை. நான் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கும் இதை கொண்டு வந்திருக்கிறேன். அதனுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏனைய அமைச்சருடைய கவனத்துக்கும் இதை கொண்டு வருகிறேன். இந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக நீங்கள் இதில் நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டையும் சீர்தூக்கி பாருங்கள். நாங்கள் சொல்லவில்லை பௌத்த பள்ளிகள் வேண்டாம்னு சொல்லவில்லை. அதில் வளர்ச்சி வர இந்து ஆலயங்களும் இருக்கின்றது, பள்ளிவாசலும் இருக்கின்றது. ஆனால் ரெண்டு பௌத்த ஆலயங்கள், பெரிய ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கிறது. அது பக்கத்தில் ஒரு 100 மீட்டரில் என்னதுக்கு அதில் ஒரு இன்னொரு பௌத்த ஆலயம் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் சீர்திருத்தி பார்த்து அதில் நீங்கள் ஒரு அந்த அந்த பொது இடத்தை மக்களுக்கு சகல இன மக்களும் பாவிக்கக்கூடிய விதத்தில் உபயோகிக்கக்கூடிய விதத்தில் அதை ஆக்க வேண்டும். மற அந்த மகேஸ்வரர் விளையாட்டு மைதானம் அங்கே ஒரு இரும்பு கூடுதல் எடுத்த காரணத்தினால் அதனுடைய அபிவிருத்திகள் இடப்பட்டு தரப்பட்டு இருக்கிறது. அதையும் அந்த உடனடியாக திருத்தி அந்த அங்குள்ள விளையாட்டுத்துறையில் எங்களுடைய இம்ராம் கௌரவ குறிப்பிட்டபடி ஒரு பல இலங்கை சாதனை நிலநாட்டிய வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விளையாட்டுத்துறையை வளர்ப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தயவோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது
தடை உள்ள பிரதேசத்தை தவித்து ஏனைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்து கொண்டு வருகின்றோம். கூடிய வரையில் அதை முடிவு கொண்டு வரும்.
சரி, நன்றி. என்னால் இதில் நாங்கள் காலத்தை போடக்கூடாது. காலம் இந்த எப்பொழுதும் இளைஞர் ஜோதிகளை பொறுத்தவரை கொஞ்சம் வேகமாக நடக்கணும் விரும்புகிறவர்கள். என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் அவர்கள் பல பொறுமை காத்து அதை செய்து அது நடக்காத பாடத்தில் எங்களுடைய நாட்டில் அனைவரும் விரும்பத்தகாத ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டது. அப்படி அவருடைய வேகம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தைக்கு ஏற்ப நாங்களும் அவர்களை அணைத்து அவருடைய விருப்பங்களை உணர்ந்து செயல்படுத்தி கொண்டு போகணும். இப்போ நாங்கள் சில இந்த சாதாரணமாக இந்த விளையாட்டு உபகரணங்களை கழகங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த தை மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய டிசிபி ப்ரொபோசலை கொடுத்தும் இன்று வரையில் அந்த விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுக்காத பிரதேச செயலங்கள் இருக்கின்றது. ஒரு வருஷம் அப்போ அந்த பணம் செலவிடப்படும் பொழுது பணம் சும்மா செக்காகவோ அல்லது ஒரு பெட்டியிலே இருந்தால் அது பணம் இல்லை. அது புழக்கத்துக்கு விடப்பட வேணும். அது அபிவிருத்தி செய்து புழக்கத்துக்கு பட வேணும். என்னத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அது உடனடியாக செயல்படுத்தப்பட வேணும். ஒரு விளையாட்டு போன வாங்கி கொடுப்பதற்கு ஒரு வீதியை அபிவிருத்தி செய்வதற்கு, ஏனைய ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுக்கிற பணம் ஒரு வருடம் இற்ற வரையில அந்த பணம் செலவழிக்கப்படாமல் இருந்திருந்தால் எங்களுடைய நாங்கள் எங்க நிற்கிறோம், அதை நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் எங்க நிற்கிறோம், அவருடைய காலத்தை விழுக்கக்கூடாது. இன்று நாளை என்று சாக்கு போக்கு சொல்றவர்கள் ஒன்றுமே அவர்களால் சாதிக்க முடியாது. செய்யாமல் ஒரு காரியத்தை உரிய காலத்தில் செய்யாமட்டு அதற்கு காரணங்களை தேடி கண்டுபிடித்தா நாங்களால் ஒன்றும் செய்ய மாட்டோம். அதை விடவணும் நாங்கள், காரணங்களை விட்டு அவைகளை விரைவாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு நாங்கள் இயங்க வேண்டும். அதைத்தான் இந்த இளைஞர் சமுதாயம் எதிர்பார்க்கின்றது. இளைஞர்களோடு நாங்கள் இளைஞர்களாக மாறி அவருடைய வேகத்தோடு செல்ல வேணும். அல்ல விட்டு அவர் நாங்கள் அவர்களை விட்டு தூரத்தில் நின்றால் ஒரு முரண்பாடு ஏற்படும். அவருடைய தயவு செய்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் மறுதினம் ஜனவரி பிப்ரவரி ஏழு அடுத்த வருஷம் அங்கார வருஷம் என்று எடுத்துக்கொண்டு போகாமல் அது உரிய உரிய காலங்களை செய்வதற்கு முயற்சிகளை வேகமாக எடுக்கப்படும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கௌரவ தயாஸ்ரீ ஜெயசீர் அவர் மிகவும் துடிப்புள்ள இளைஞர். நான் பாராளுமன்ற இந்த காலத்திலே அவரோடு பழகின்றேன். அவர் என்னுடைய மனத்துக்கு பிடித்தவர். அதே மாதிரி என்னுடைய கரீஸ் அவர்களும் என்னோடு நீண்ட காலம் பழகின்றவர்கள். அவருடைய உங்களிடத்தில் பாரிய பொறுப்பு, ரெண்டு இனங்களையும் கலந்து அவர் இன பாகுபாடு காட்டுவதில்லை, ரெண்டு இனங்களையும் கலந்து தரப்பட்டிருக்கு. அதனுடைய சிங்களம் தமிழ் அந்த முஸ்லீம் இருந்தாலும் நீங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய தேவைகளை உடனடியாக கவனித்து நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய அந்த இங்கே இம்ரான் அவர்களால் கூறப்பட்டது, எத்தனையோ சிறந்த வீரர்கள் இன்றைக்கு தெருக்கல்ல இருக்கிறார், சிறந்த கிரிக்கெட் வீரர்கள். அவர்களை நாங்கள் இனங்காணவனும், பாடசாலைகளில் இனங்காணவனும், ஒவ்வொரு விளையாட்டுத் துறையில் என்னென்ன விளையாட்டில் பிரபலியமானவர்கள் அதில் வளர்த்தெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இனங்காண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இனம் கண்டு அவர்களுக்கு ஏற்றிய பாய்ச்சலை கொடுத்து எங்களுடைய அர்ச்சுனா ரணதுங்க முத்தையா முரளிதரன் போன்றவர்களோடு எங்களுடைய விளையாட்டுத்துறை மங்கிவிடாமல் இளைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதனுடைய விளையாட்டு கழகங்கள் பாடசாலைகளில் இதற்கென்ற ஒரு அமைப்பை வைத்து அவர்களுடைய திறமைகளை இனம் கண்டு அந்த விளையாட்டுத்துறையில் வளர்ப்பதற்கு எடுக்க வேண்டும். மற்றது இந்த பாடசாலைகளில் ஒவ்வொரு பாடசாலையிலும் இருக்கின்ற மைதானங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அது உடனடியாக செய்யாவிட்டாலும் திட்டமிட்டு அந்த பாடசாலை மைதானங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள் ஒவ்வொரு பாடசாலைக்கும் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு பகுதி மூன்று பாடசாலை நாலு பாடசாலை சேர்த்து ஒவ்வொரு நாளாவது அவர்கள் சென்று அங்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும். இந்த பாடசாலைகளில் விளையாட்டுத்துறை நினைக்கிறேன் ஒரு பருவகால விளையாட்டு. பல பாடசாலைகளை கிராமப்புறங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விளையாட்டு ஒரு பருவகால விளையாட்டு. அந்த தை மாசி மாதத்தில் விளையாட்டு போட்டி வரப்போகின்ற அனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் அந்த நேரம் தான் இந்த விளையாட்டு மைதானங்கள் இயங்கும். மற்ற இடங்களில் அது உறங்கி கிடக்கு. ஒரு பாடசாலையை பொறுத்துள்ள ஒரு பொது இடங்களை பொறுத்தவரை விளையாட்டு மைதானங்கள் எப்போ உறங்கக்கூடாது, எப்பொழுதும் அது உயிர்த்துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது 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 மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அந்த பருவ காலத்தில் மட்டும் அந்த கிரவுண்டில் பிள்ளைகளும் பெரியவர்களும் காணலாம். பிறகு அங்கால அந்த கிரவுண்டு ஒன்றுக்கு உதவாத ஆடு மாடு படுக்கின்ற இடமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனுடைய இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நீங்கள் அந்த விடயத்தில் உங்களுடைய ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் அதுக்குரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதனுடைய அவர்களை கொண்டு அதில் பார்த்து நீங்கள் ஏன் அந்த ஒரு பருவ காலத்தில் அந்த விளையாட்டு மைதானங்கள் துடிப்போடு எங்கன்றது ஏனைய காலங்கள் அது உறங்கி கிடக்கின்றது அறிய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த வவுனியா முல்லைத்தீவு நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சர்வதேச மட்டத்தில் ஆன விளையாட்டு அரங்கில் அமைய வேண்டும் என்று இதில் வவுனியா எங்களுடைய ஆனந்தன் அவர்கள் வடமாகாணத்தில் உள்ள சில மைதானங்களுடைய விவரங்களை தந்திருக்கின்றார். வவுனியா முல்லைத்தீவு போன்ற இடங்களிலே சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்கள் வடக்கிலையும் அமைய வேணும், கிழக்கிலே வேணும், ஏனைய இடங்களிலையும், நான் வடக்கு கிழக்குன்னு சொல்லவில்லை, ஏனைய மாகாணங்களையும் அமைய வேணும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி குறிப்பிட விரும்புகின்றேன்.
அமைப்பதற்கான நிதிகள் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
நன்றி நன்றி.
அதே போன்று வவுனியாவிலும் அமைக்கப்பட்டு வருகிறது.
நன்றி பிரதி அமைச்சர்களே, நன்றி. என்னுடைய அமைச்சருக்கும் பிரதி அமைச்சருக்கும் செயலாளர் விளையாட்டுத்துறை திணைக்கள அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இந்த பேசிய விடயங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றும் உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த வைத்தியத்துறையை எடுத்த பொழுது நான் அடுத்த பின்னேரம் எனக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. வைத்தியத்துறையின் மிக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். வைத்தியத்துறை இப்பொழுது ஓரளவு கணிசமாக வளர்க்கப்பட்டு வருகின்றது. ஆங்கில வைத்தியத்துறையும் சுதேச வைத்தியத்துறையும். இதில் இந்த வைத்தியசாலைகளும் நான் முன்பு குறிப்பிட்டபடி மாவட்ட வைத்தியசாலைகள் ஒரு தரமாக அமைக்கப்பட வேண்டும். இப்போ திருவோணமலை பல ஆயிரக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு பெரிய மாவட்டம், எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த மாவட்ட வைத்தியசாலை அது ஒரு இன்னும் அதனுடைய நிலைக்கேற்ப அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இதே போன்று இது கிராமிய வைத்தியசாலையும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. ஆயுர்வேத வைத்திய பிரிவுகளும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இன்று கிராமங்களில் உள்ள மக்கள் அந்த வைத்திய வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அப்படி அந்த கிராமங்களில் இருக்கின்ற கிராம வைத்தியசாலைகள் ஒழுங்காக இயங்கப்பட வேண்டும். மற்றது வைத்தியசாலை இல்லாத இடங்களில் கிராமங்களுக்கு ஒரு நடமாடும் சேவையை அங்கே அமைத்து கொடுக்க வேண்டும். ஒரு கிழமையில ஒரு நாளோ ரெண்டு நாளோ வைத்தியர்கள் போய் அந்த மக்களை சந்தித்து அவருடைய அவர்களுக்கு வைத்தியம் செய்து அவருடைய சுகாதார சீர்களை பார்த்து அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு முறைமை ஏற்படுத்த வேண்டும் என்று மிகவும் அன்பாக இதிலே கேட்டு அமர்கின்றேன். நன்றி.
கரு சபாபத்துமணி மம் பிரதமேன்ம மே மாலங்க தீன சீலும லிபிலேக்கன சபாகத்த கரல ஹன்சாகத்த கரான் இல்லா சீத்மா கால விழாவாடு ஹிந்தா இவ்வகைம தமை அது ஜாத்திக சங்கீதி அவதிகரான் ஜாத்திக பிரஷ்னிட்ட பிலித்துரா கிளபாதின் ஹதன ஆண்டுவ கட்டியிட்ட மம் இத்தனோ கிரீடாவ முதமு உதாரணம் வேணும் கேளா உத்தர தகுணஹிர உத்தர தகுண யாக்கரண நகினிஹிர பஸ்னஹிர யாக்கரண பிரதானம ஆயுதயக் பவட கிரீடாவ பத்கரண்ண புலுவாங் மே கிரீடாவ ஹரஹா சியலும ஜாத்தின் ஆகம் பேதையாக நத்துவ ஜாதி பேதையாக நத்துவ குலபேதையாக நத்துவ எக்க வேதிக்காவட்ட கண்ண புலுவாங் விஷாலம ஆயுத கிரீடாவ கீழ மம் கியனோ விசேஷம் மம் கிரீடா கண்ணா காலே ஏ அத்தக்கையும் மிக்க மம் இத்தனா பே கரு அமதித்துமா மேகன வடி அவதானியாக்கியமுக்கல்ல ஏ சந்தஹா அவாசிய கட்டித்துக்கர் அன்னிக்கல் இல்லா சிக்னோ எவகே மத்தமாய் பகுகி ஆண்டுவல வச்ச வேறதி அப்பி கேககா கதா கரணுவாட்ட வாடா பகுகி ஆண்டுவல உங்காக் விழாவட்ட உனே கிரீடாவதி உணு கரணுவாட்ட வாடா கிரீடாவ ஜாயகிரகணேட்ட வாடா எக்கெக்கினாகே பிரதிரூபிய பிரதர்ஷனே கிரீமே கிரியாதாமியா மமஹிதானே அது எத்தனிங் அப்பி ஒப்பட்ட கிஹில்ல அது வேணுகொட்ட மகிதான் அப்பே கிரீடாமதி வரையாட்டத் ஜனாதிபதி துமாகே ஹோ அகமதி துமாகே கிசிம பலபயமாக நத்துவ தமங்கே அமாத்தியான் சீக்கரகினே அண்ட புல்வாங்கணும் அது அப்படி அழு தாண்டுவா கதுவாட்ட விசேஷம் மங்கிதான்னே அப்பி உங்கதனி பலாபுலத்துனா மே கிரீடாவ தியூனு வை கேலா அபாய் இக பாட்ட மெஹம கிரீடாவ தியூனு கரான புல்வாந்தே மேக ரிஜுவம அமதி வரையாட்ட எக்கெக்கினா தொஸ்கிவாட்ட மமேத்தனோ மேகட நிலதாரின் கேத் தாயாத்திய தியன்னோனி தில்தாரின் கேத் ஏ ஐதிவாசிகம தியன்னோனி மம தேக்க பகுகி அவருது கீபெக்துல விசேஷம் கிரீடா மாத்தியான் கதா கரண மந்திரிவரை கேட்டியிட்டு மே மம ஹெம நில்தாரிக்ம கியான வடிப்புற நில்தாரின் மே மாஃபியா எக்கட அகுவலா இன்னும் மே நில்தாரின் தமாய் அமதிவரையாட்ட உதவுகரான்னு மே கிரீடா வகதான் மம் இத்தனோ மே நில்தாரின் கேன் ஏ லபின அவசியதாவே ஹரிஹட்டியிட்ட இட்டு வேணேனே கியலாம் இவகிம தமாய் கரு அமதிதுமனி வாலிபால் நிலவாரணே கெரஹி மாணவ ஹிமிகாம் குமிசமே பெமினி லக் ஏ சந்தஹா விசேஷன்ம கிரீ ஹிட்டபு கிரீடா அத்தியக்ஷக ஜெனரல் வரையா கிரீடா நீதி உள்ளங்கனே கரத்தாய் பிரகாஷ் கருணம் நமூத் எத்தனிங் யாட்ட கிசிம காரணாவாக் சிதவுனினே இவகிம தமாய் கிரிக்கெட் நிலவாரணேதி மம பௌத்கலிக வகிஹிங் மாணவ ஹிமிகாம் கொமிசமே தனடத் ஏ சந்தஹா அவசிய கட்டுவித்து கல்லத்தியனோ ஜூடோ ஹொக்கீவனி கிரீடா சங்கம் வலத் யம் யம் பிரஷ்ன பகுகிய கால அபி தக்கா இவகிம தமாய் உங்கதனி கதா கரணோ ஒலிம்பிக் கமிட்டுவ கன மம இத்தனை ஒப்புத்துமாட்ட தீன விஷால பிரஷ்னியாக் ஒலிம்பிக் கமிட்டுவே நிலவரனே தாமத் பயத்திலனே தே சந்தா தமுன்னாசகே அவதானி உமுக்கரான்னு கீழ மங்க இல்லா சித்தம் இவகிம தமாய் அது உங்காக்ம கிரீடா அமாத்தியவர்கிட்ட தீன பிரஷ்னவள்ட பிரதான வசேன் ஹொந்த புத்கலியோ டிகா கவசிய வேணும் ஹமதாம வெண்ணே கிரீடா அமாத்தியவரையாட்ட முன ஊனகம திபுனாத் அப்படி தக்க பகுகிய காலே அமதிவரையாட்ட முன ஊனகம கரான திபுனாத் எம் எம் பலப்பேமே கேட்க கரான பேருணா நமுத்ததே பலப்பேம் நத்திவுனாட்ட நிலதாரின்கே தமாய் அமதிவரையாட்ட அவசிய பகசுகம லபல தியன்னி மமஹிதானே அது வேணுகொட்ட மே தத்திய உங்காக் துரட்ட அடுவேலா தியனும் ஐ திங்க் மங்கிதானே மேகன கிரீடா அமதிவரையாட்ட යම් අවධානයක් යොමු කරන්න අවශ්‍යතාවය මම කියා සිටිනවා. ඒ වගේම තමයි මම හිතන්නේ මම කාල වේලාව අඩු හින්දා ක්‍රිකට් ක්‍රීඩාව ගැන කතා කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම පහුගිය නිලවරණයෙන් පස්සේ ක්‍රිකට් පරිපාලනයේ යම් යම් රැකියාවල් ගැන අපි පුවත්පත් වලින් දැක්කා. ඒ හරහා මට යම් කීප දෙනෙක් ගැන මේ අවස්ථාවේ දැනුවත් කරන්න ඕනේ. ක්‍රීඩාමන්ත්‍රීවරයා, ඔබතුමාගේ මං ඉල්ලා සිටිනවා මේ නිලවරණයෙන් පස්සේ පත් කරපු සියලුම දෙනාගේ ඒ කොච්චරම් මුදලක් ලැබෙනවද ඒ සියල්ලම ඔබතුමා අපිට වාර්තාවක් හැටියට ලබලා දෙන්න. මොන විදිහටද මේගොල්ලන්ව මේ නිලතල වලට දැමුන්නේ කියලා මම ඉතාමත් කෙටියෙන් කියන්නම්. කීප දෙනෙක් ගැන ජාතික සංවර්ධන අංශයේ විශේෂඥයෝ ලෙස රුපියල් ලක්ෂයකට වැටුපක් ලැබලා තියලා අනුර වීරසිංහ කියලා පුද්ගලයා පත් කරලා තියෙනවා. මේ පුද්ගලයාට බැංකුවේ ඉන්නකොට චෝදනා තිබුණ පුද්ගලෙක්. ඒ වගේම තමයි රුපියල් 150,000ක වැටුපක මානව සම්පත් අංශයේ සම්බන්ධීකරණය කරන්න ක්‍රිෂාන්ත ද සිල්වා කියලා පුද්ගලයා පත් කරලා තියෙනවා. ඔබතුමා කියන අවුරුදු 70ට වැඩි අයට එන්න බෑ කියලා මං හිතන්නේ මෙයාගේත් වයස හොයන්න වෙනවා. ඒ වගේම තමයි 1,200,000කට වැටුපකට කාන්තා ක්‍රිකට් විශේෂඥ වරියක් ලෙස ඉන්ද්‍රාණි ආරියරත්න කියලා කාන්තාවක් පත් කරලා තියෙනවා. මේ මොකද්ද තියෙන විශේෂඥතාවය නම් මම දන්නේ නැහැ. ඒ වගේම තරුණ ක්‍රිකට් සම්බන්ධීකාරයෙකු ලෙස ප්‍රියන්ත අල්ගම කියලා පුද්ගලයෙක් පත් කරලා තියෙනවා. මේ පුද්ගලයාට මම දන්නවා බොරැල්ලේ වයින් ස්ටෝර් එකක් නම් තියෙනවා. ඒ වගේම තමයි උපසභාපති ජාත්‍යන්තර ක්‍රිකට් සම්බන්ධීකරණ ලෙස ශිබ්ලි විල්කාසීම් කියන පුද්ගලයෙක් පත් කරලා තියෙනවා. විශේෂයෙන් අන්තර්ජාතික තත්වයකට යනවා නම් අපේ හිටපු ක්‍රීඩක අරවින්දලා, සංගක්කාරලා, මහේල වැනි පුද්ගලයෝ තමයි ජාත්‍යන්තරය සමග සම්බන්ධ කරන්න ඕනේ. ඉතින් මේ ගැන ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා තියෙනවා. තව එක එක කාන්තාවක් ගැන කියන්න ඕනේ. මාධ්‍ය උපදේශිකාව ලෙස රායි රේමන් කියලා කෙනෙක් පත් කරලා තියෙනවා. අද වෙනකොට මාධ්‍ය කළමනාකරු ඉන්නවා, කණ්ඩායමට කළමනාකරුවෙක් ඉන්නවා. මේ තැනැත්තිය තමයි ගරු ඇමතිතුමා පහුගිය ක්‍රිකට් නිලවරණයේදී මට විරුද්ධව චෝදනා ගොමු කරන්න නීති උපදේශකවරිය හැටියට ආවේ. ඉතින් මේ පුද්ගල මේ 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 කෙනාටත් මේ රැකියාවක් දීලා දෙන්න. ඉතින් ඔබතුමා මේව හොයලා බලන්න, මේව සාධාරණද කියලා අපේ යහපාලන ක්‍රමවේද. ඒ වගේම තමයි තව පුද්ගලයෙක් ඉන්නවා ගොඩ්ෆ්‍රි දාබරේ කියලා. මේ පුද්ගලයාට දීලා තියෙනවා සියලුම ක්‍රීඩා පිටි බාර කළමනාකරු තන්තුරක්. ඉතින් මම ඔබතුමාට මේ ලේඛනය ලබලා දෙන්නම්. මේ ලේඛනය හරහා පහුගිය කාලේ තිබිච්ච විශේෂයෙන්ම පහුගිය නිලවරණයෙන් පස්සේ ඒ කරපු පත්වීම්, ඒ දෙන දීමනා සියලුම දේ අපිට පාර්ලිමේන්තුවට දැනුවත් කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම තමයි තව ප්‍රධානම දෙයක් ක්‍රිකට් ඒඩ් කියලා ආයතනයක් පත් කරලා තියෙනවා. මේ ක්‍රිකට් ඒඩ් ආයතනය මම හිතන්නේ ගරු ඇමතිතුමා ඔබතුමා සවන් දුන්නොත් හොඳයි. ඔබතුමාත් කියලා තියෙනවා මාධ්‍ය සාකච්ඡාවක ඒ ක්‍රිකට් ඒඩ් කියන ආයතනය සුදුසු නැහැ, ඒක ගැන ඔබතුමා ඉතාමත් ඉක්මනට තීරණයක් ගන්නවා කියලා. මම දැනගන්න කැමති ඔබතුමා ඒ සඳහා අරගන් තියෙන තීරණය මොකද?
විනාඩියක් තියෙනවා.
මට ටිකක් කාලේ ගන්න පුළුවන්. මහින්දානන්ද ඇමතිතුමාත් එන්නේ නැහැ වගේ.
නෑ,
ඒ ආයතන කාලේ තඩු කරනවා දැන්.
මහින්දානන්ද ඇමතිතුමා නැති නිසා මෙතුමාටත් වෙලාව දීලා ඔය ප්‍රශ්න ටිකට ඔබතුමාත් ඔහොම උත්තර ටික දුන්නා නම් හොඳයි කියලා මම විශ්වාස කරනවා.
පහුගිය කාලෙත් ඕක පටන් ගත්තා. අනිත් එක මේ සියලුම දෙනා මේක ඉන්න නිලධාරීන් සියලු දෙනා ගැනත් ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. ඉතින් ඒගොල්ලෝ ජීවිත කාලෙම ඉන්න පුළුවන් විදියට ඒක හදලා තියෙන. ඉතින් මේ ගැන ඔබතුමා විශේෂයෙන් අවධානය යොමු කරන් තියෙනවා. ඔබතුමා කියලා තියෙනවා මේක වරදක් තියෙනවා කියලා. ඒ වගේම තමයි අද මම ක්‍රිකට් ලංකාදීප පුවත්පතේ අද තියෙනවා ඉතාමත් වැදගත් වාර්තාවක්.
ඔතන මෙතන වෙලා තුමාගේ ඉවරයි, ඊට පස්සේ තුමා උත්තර දෙන්න පුළුවන්.
එහෙනම් මම මේ ක්‍රිකට් ඒඩ් එක සම්බන්ධව අපි එක දැන් ඉවරදි කරලා තියෙනවා. අපි මේ මේ කලින් දාලා තිබුණා ඔබතුමා කියන විදිහට මේක හරි. නමුත් දැන් ඒක ඉවරදි කරලා තියෙනවා.
නෑ, ක්‍රිකට් ඒඩ් කියලා වෙනම ආයතනයක් පවත්වන්න ඕනේ නෑ. මම පහුගිය කාලේ ක්‍රිකට් ඒඩ් එකෙන් කරේ පාසල් ක්‍රිකට් සංවර්ධනය සඳහා ක්‍රිකට් කණ්ඩායම් පිටරට ගියාම ඒ පැවැත්වෙන උත්සවවල ලබා ගන්න මුදල ගෙනල්ලා ක්‍රිකට් දියුණුව සඳහා යොදවනවා. නමුත් මේක වෙනම අකවුන්ට්ස් දාලා වෙනම පුද්ගලය දාලා දුවන්න ඕනේ නැහැ. ඒක ක්‍රිකට් ආයතනයේ යටතම තමයි පවත්වන්න ඕනේ. මේකේ අකවුන්ට්ස් කියන්නේ වෙනම, ඒ වගේ ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. ඉතින් ඒක ඔබතුමා මීට වඩා මේක ගැන හොඳට හොයලා බලන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම තමයි ක්‍රිකට් ආර්ථිකය විනාශය වෙතට කියලා දමින්ද විජේසූරිය මහත්මයා ලියලා තියෙන ඉතාමත් වැදගත් ලිපියක්. මේ ලිපියේ විශේෂයෙන්ම මම කියන්න ඕනේ භාණ්ඩාගාරිකතුමා ගැන, ශම්මිසිල්ල මහත්තයා ගැන ඉතාමත් වැදගත් කරුණු කීපයක් මේකේ දැනුවත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ සඳහා තමයි විශේෂයෙන්ම ජිම්කානා ක්‍රීඩා සමාජයේ ප්‍රශ්නයක් ගැනත්, ඒ වගේම විශේෂයෙන්ම ඔහුට තියෙන නීති ප්‍රශ්නයක් ගැනත් තියෙනවා. ඉතින් ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ විශේෂයෙන්ම මේ ක්‍රීඩාංගන දෙන්නේ අවුරුදු ගානක ලීස් එකකට. ඒ දෙන්නේ ක්‍රීඩාංගනවල ක්‍රීඩා කරන්න. එහෙම නැතුව ඒවා බිල්ඩින් ගහලා ගෙවල් ගහන්න නෙමෙයි. අද වෙනකොට එහෙම යෝජනාවක් පැවතිලා තියෙනවා. මේ ගැන ඔබතුමා මේ ගැන හොයලා බලන්න. මොකද ක්‍රිකට් ක්‍රීඩාංගන අපි හුඟක් වෙලාවට රජයෙන් ලබලා දෙන්නේ අවුරුදු 99කට නැත්තම් 50ක දීර්ඝ බදු හරහා. ඉතින් ඒ හරහා ලබා දෙන ඉඩම්වල ක්‍රීඩාවට තමයි ලබල් දෙන්නේ, නැතුව බිල්ඩින් ගහන්න හරි වෙන දේවල් වලට නෙමෙයි. ඉතින් මේ ගැන ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. විශේෂයෙන් මම හිතන්නේ කාල වේලාව නැති හින්දා මේ සියලුම පත්‍රිකා ටික හැන්සාඩ් ගත කරන්න කියලා ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා.